الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى وصلي وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه نجوم الهدى وقادة التقى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله مولانا العظيم وعن عبد الله بن عمرو رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة او كما قال رسول الله صلى الله عليه وسلم رواه مسلم رحمة الله عليه في صحيحه எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான சர்வசக்தியும் ஆற்றலும் வல்லமையும் அதிகாரமும் தனித்துவமும் கொண்ட இணைதுணையற்ற அந்த ஒருவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாத்திரம் உரித்தானது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலும் அவனால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லோரிலும் இறுதியானவர்களும் அனைவர்களுக்கும் தலைவரும் நம்முடைய இருலோக வாழ்க்கையின் வழிகாட்டியுமாகிய சையீதுல் அம்பியா காத்தமுல் முரசலீன் சையீதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னார்களது சங்கையான குடும்பத்தார்கள் மேலான சஹாபா தோழர்கள் அவர்களது பரிசுத்தமான வாழ்க்கை வழிமுறைகளை இஹ்லாஸ் எனும் மன தூய்மையோடு தொடர்ந்தவர்கள் தொடர்கின்றவர்கள் கயாம நாள் வரையும் தொடரப்போகின்றவர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பரிபூரணமான சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிக பரிசுத்தமான இல்லமாகிய மஸ்ஜிதுக்கு வந்து இஃத்திகாஃபினுடைய நீயத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய அல்லாஹுவின் நன்னடியார்களே, கண்ணியமான கனவான்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை எல்லாம் செய்யுமாறு அன்பு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யும் விடயத்திலும், மேலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவைகளையெல்லாம் தடுத்திருக்கிறானோ விலக்கியிருக்கிறானோ செய்ய வேண்டாம் என்று தடை விதித்திருக்கிறானோ அப்படியான பாவமான பயங்கரமான காரியங்கள் அனைத்தையும் வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் எல்லா கால நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி ஒதுங்கி வாழும் விடயத்திலும் அல்லாஹுவை பயந்து தக்வாவினுடைய வாழ்க்கையை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஒரு சுருக்கமான கால வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் நாம் நிம்மதி அடைவதற்காக தீனுல் இஸ்லாத்தை தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதி அடைவதற்காக வேண்டி நாம் பல அமல்களிலே, பல செயல்களிலே, பல வாழ்க்கை முறைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பான விசேடமான ஒன்றுதான் திருமணம், நிக்காஹ். நிக்காஹின் மூலமாக மனிதன் நிம்மதி அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். உண்மையில் நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணம் அது மனித வாழ்க்கையில் நிம்மதியை உண்டாக்கக்கூடியது என்றுதான் அல்லாஹு தாலாவும் அவனுடைய பரிசுத்தமான குரானில் சொல்கிறான். சூரத்து ரூம் 21வது வசனத்தில் அல்லாஹு தபாரக் வ தஆலா இவ்வாறு பேசுகிறார். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடுகளை நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டியும் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் அமைத்தது அவனுடைய அச்சாட்சிகளில் என்றும் உள்ளது என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக, நீங்கள் சந்தோஷம் அடைவதற்காக உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் படைத்தார். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மத்தியிலே எல்லையற்ற பரஸ்பர அன்பையும் மேலும் இரக்கத்தையும் பாசத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து வைத்திருக்கிறான். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. சிந்தித்து உணரக்கூடிய கூட்டத்தார்களுக்கு இவற்றிலே மிகப்பெரிய பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது, அச்சாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த ஆயத்தின் மூலமாக திருமணத்தினுடைய நோக்கம் குர்ஆன் ஷரீஃபில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. திருமணத்துடைய நோக்கம் என்ன? லிதஸ்குனு இலைஹா, சுகூன், அமைதியை பெற வேண்டும், ஆறுதலை பெற வேண்டும், மகிழ்ச்சியை பெற வேண்டும். இதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே திருமணம் முடிக்கிறோம். அரபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸிலே மிக தெளிவாக சொன்னார்கள், அத்துனியா குல்லுஹா மதா வகைரு மதா இத்துனியா அல்மர்அத்து ஸாலிஹா, இந்த உலகம் அனைத்துமே இன்பம் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் தான். அந்த இன்பம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களில் மிகவும் சிறப்பானது, மிகவும் நல்லது ஒரு சாலிஹான பெண்மணி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய வார்த்தையை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ரு ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கிறார். இன்று நாம் திருமணம் முடிக்கிறோம். நம்மிலே பலர் திருமண ஒப்பந்தத்திலே இணைகிறார்கள். என்ன நோக்கத்தோட? வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கணும், வாழ்க்கையில நிம்மதி உண்டாகணும், இதுக்காகத்தான் நான் ஒரு மனைவி எடுக்கிறேன். ஆனால் மனைவி எடுக்கும் பொழுது நாம் கடைபிடிக்கக்கூடிய நிபந்தனைகள், நாம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், இவைகள் ஷரியத்துக்கும் சுன்னத்துக்கும் தோதுவானதாக, மார்க்கத்துக்கு உட்பட்டதாக, மார்க்கம் செல்லக்கூடியதாக இருந்தால் அந்த மனைவியின் மூலமாக வாழ்க்கையிலே நிம்மதி உண்டாகும், வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும். அவ்வாறு இல்லாமல் நாம் எடுக்கக்கூடிய மனைவிமார்களை நாம் திருமணம் பேசும் பொழுது அல்லது திருமண பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது அல்லது பெண் பார்க்க செல்லும் பொழுது அல்லது திருமணம் நடாத்தும் பொழுது அல்லது வலிமாக்களை கொடுக்கும் பொழுது இவ்வாறான கட்டங்களில் எல்லாம் ஷரியத்தையும் சுன்னத்தையும் மதிக்காமல், மார்க்கத்தை மதிக்காமல், என்னுடைய இஷ்டம் என்னுடைய விருப்பம் என்ற அடிப்படையிலே நாம் திருமணத்தை அமைத்துக் கொண்டால் நிம்மதிக்குரியவளாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரக்கூடிய அந்த பெண்ணின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், பலவிதமான நெருக்கடிகள், நிம்மதிக்கு மாற்றமான, சந்தோஷத்துக்கு மாற்றமான பலவிதமான துன்பங்கள், கவலைக்குரிய விடயங்களை நாம் இன்று வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணத்துக்கு முன்னால, திருமணத்துக்காக ஓர் ஆண் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மனைவியை தெரிவு செய்வதற்காக அல்லது ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு கணவனை தெரிவு செய்வதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதலாவது நிபந்தனை தீனாக இருக்கிறது. மார்க்கம், இஸ்லாம், ஷரியத், சுன்னத் இவைகளாக இருக்கின்றன. இவைகளை பார்த்து திருமணம் நடாத்தும் பொழுது வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள்,
تنكح المرأة لأربعين لمالها ولحسبها ولجمالها ولدينها فاظفر بذات الدين سربت يداك أو كما قال رسول الله صلى الله عليه وسلم متفق عليه. ஒரு பெண்ணை நான்கு நோக்கங்களுக்காக வேண்டி திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறாள். ஒன்று, அவளுடைய சொத்துக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக. இரண்டாவது, அவளுடைய குடும்ப அந்தஸ்துக்காக. மூன்றாவது, அவளுடைய அழகுக்காக. நான்காவது, அவளுடைய தீனுக்காக என்று சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனுடைய ஒரு பெண்ணை உன்னுடைய மனைவியாக நீ தெரிவு செய்து அவளின் மூலமாக வாழ்க்கையிலே வெற்றி பெற்றுக் கொள்வாயாக. அவ்வாறு இல்லை என்றால் சரிபத் ஏதாக்க உன்னுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும், மண்ணை தொழட்டும். அப்படி என்றால் நீ நஷ்டவாளியாக மாறிவிடுவாய். தீனுள்ள ஒரு பெண்ண நீ தெரிவு செய்யவில்லை என்றால், உன்னுடைய மனைவியாக, உன்னுடைய வாழ்க்கை துணைவியாக நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கையை லொஸ்டாகிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே முன்னால தெரிவு, இந்த தெரிவு நடந்ததுக்கு பின்னால அந்த மனைவிமார்களை, அந்த மனைவிமார்களோட, அந்த பெண்களோட நாம் நடக்கக்கூடிய பலவிதமான முறைகளை சரியத்து சொல்கிறது. நாம் செய்ய வேண்டிய முறைகள் அதையும் சரியத்து சொல்கிறது. நாம் செய்யக்கூடாத, நாம் நடக்கக்கூடாத மோசமான தீமையான பழக்க வழக்கங்களையும் சரியத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனைவி எடுத்துட்டோம், திருமணம் முடிச்சிட்டோம், ஒரு சாலிகான பெண்ணை ஒரு சாலிகான குடும்பத்திலிருந்து எடுத்தோம், நல்ல ஒரு வீட்டில் கொண்டு வச்சோம், நல்ல வாகனத்தை செட் பண்ணினோம், நல்ல உடுமானங்களை கொடுத்தோம், நல்ல சாப்பாடுகளை கொடுக்கிறோம், நல்ல மருந்துகளை வாங்கி கொடுக்கிறோம். இவற்றின் மூலமாக மட்டும் அந்த பெண்ணிடத்திலிருந்து அல்லது அந்த வீட்டிலிருந்து நாம் நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு சில முக்கியமான நடவடிக்கைகளை சரியத்து சொல்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண்ணை நாம் திருமணம் செய்தால் நன்றாக விளங்க வேண்டிய மிக முக்கியமான பகுதிகள், அந்த பெண், அந்த மனைவியானவள் மூன்று அடிப்படை தேவை உள்ளவளாக உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறார். இந்த தேவை அடிப்படை தேவை. இது எல்லா பெண்களும் கணவன்மார்கள்ட்ட எதிர்பார்க்கிறாங்க. யாரு கணவனாக இருக்கிறாரோ அவர்கிட்ட மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண் அந்த மூன்று அடிப்படை தேவைகளை எதிர்பார்க்கிறாள். அதை தேவையோட அதை காத்து கொண்டு நிற்கிறாள். அதுல முதலாவது பாதுகாப்பு. Protection. இந்த பாதுகாப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் யாரு கணவனாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட வேண்டியது. இரண்டாவது கவனிப்பு, அட்டென்ஷன். அந்த பெண்ணை, அந்த மனைவிய எப்படி கண்காணிக்கிறது, கவனிக்கிறது. மூன்றாவது, ஒவ்வொரு பெண்ணும் கணவனிடத்துல எதிர்பார்க்கக்கூடியது பாராட்டு, அப்ரிசியேஷன். இந்த மூணும் உலகத்தில் பெண்களாக படைக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு யார் கணவனாக வருகிறார்களோ அவர்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படை தேவைகள், கட்டாய தேவை. ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று கவனிப்பு, இன்னொன்று பாராட்டு. இந்த மூன்றும் எந்த கணவன் மூலமாக நல்ல முறையிலே நடக்கிறதோ அந்த திருமண வாழ்க்கையிலே, அந்த தாம்பத்திய வாழ்விலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய நிம்மதியை கொடுப்பார். இதுல குறைபாடு நடந்தால் அங்க பிரச்சனை தான். மனைவி அழகா இருப்பால் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. வீடு பெருசா இருக்கும், வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. வருமானம் லட்சக்கணக்கில் இருக்கும், வாழ்க்கையில நிம்மதி இழந்தவராக அந்த கணவன், அந்த மனைவி பரிதவித்தவர்களாக உலகத்திலே வாழ்வார்கள். எனவே பாதுகாப்பு கொடுக்கிறது ஆண்களாகிய நம்முடைய பொறுப்பு. அந்த மனைவி தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய தாயை விட்டுவிட்டு, தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை விட்டுவிட்டு இந்த கணவனை நம்பியவளாக இவனுக்கு பின்னால் அப்படியே வந்து விடுகிறாள். எனவே முதலாவது அந்த மனைவிக்கு பொருத்தமான வீடு, அந்த மனைவியுடைய ஈமான், அந்த மனைவியுடைய இபாதத்து, அந்த மனைவியுடைய மான மரியாதை, அந்த மனைவியுடைய உயிர், அத்தனையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு வீட்டை இந்த கணவன் ஏற்பாடு செய்வது இந்த கணவனுடைய தலையாய கடமை. இஸ்லாம் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகளில் ஒன்று. அவள் முடிவு செய்ய வேண்டும், முதலாவது அல்லாஹ்வுடைய வானம் இருக்கிறது, இரண்டாவது என்னுடைய கணவர் ஏற்பாடு செய்த அந்த வீட்டினுடைய கூரை இருக்கிறது, இதுக்குள்ளே நான் பாதுகாப்பாக இருக்க முடியும். கணவனுடைய பாதுகாப்பு முறைகள் இது ரொம்ப அவசியம். நீண்ட நீண்ட தலைப்புகள், சுருக்கமாக தேவையான விஷயங்களை மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் முதாக்கரா செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். இரண்டாவது கவனிப்பு, அட்டென்ஷன். ஒவ்வொரு பெண்ணும் என்னுடைய கணவர் என்ன கவனிக்கிறாரா என்று பார்க்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய உள்ளத்துல பலவிதமான ஆசைகளை, பலவிதமான தேவைகளை, பலவிதமான விருப்பங்களை மறைத்து வைத்தவர்களாக கணவன் வெளியிலிருந்து வருவாரு. கணவன் வந்தவுடனே பேசலாம், கலைக்கலாம், கேட்கலாம், இப்படியாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அந்த மனைவி வீட்டுக்குள்ள இருக்கிறார். இவர் வாராரு, வந்தவுடனே வீட்டுக்குள்ள பல வேலை இழுத்து போட்டுக் கொள்றார், அல்லது மொபைல் போனோட ஒரு செட்டி புட்டுவத்தில் அப்படியே உட்கார்ந்து கொள்றார், அல்லது ஒரு பேப்பரை கை கெடுக்கிறார், புத்தகத்தை கை கெடுக்கிறார், அல்லது ஏதோ தன்னுடைய வேலையில் அப்படியே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். மனைவிய கண்காணிக்கிற மாதிரி விளங்குதில்லை, மனைவியை பார்க்கிறார் இல்ல, அவ சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிறா, இவருக்கு சாப்பாட்டுல தேவை வருது இல்ல, அவ தேநீர் ஊத்தி வச்சிருக்கிறா, இவருக்கு தேநீர் இல்ல அவசியம் உண்டாகுதில்ல. இவர் போனோட அப்படியே நேரத்தை கழிச்சார். எவ்வளவு நேரம் கழிச்சார்? பல மனுஷியாரங்கள் கழிச்சார், அல்லது புக்கோட புத்தகத்தோட கழிச்சார். இவருக்கு ஒரு கதை புத்தகம் கிடைச்சது, அல்லது நியூஸ் பேப்பர் கிடைச்சது, அதை கையில வச்சு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சார். அந்த மனைவி கிட்ட வந்து அப்படியே கொஞ்ச நேரம் நின்றா, நீண்ட நேரம் நின்றா. நின்றுட்டு சொன்னா, நான் ஒரு புத்தகமாக இருந்திருக்க கூடாதா, என்ன இவர் பார்த்திருப்பாரே என்று சொன்னான். இப்ப இவன் சொல்றான், நீ ஒரு டயரியாக இருந்திருந்தா ஒவ்வொரு வருஷமும் மாத்தி இருப்பேனே அப்படின்னு சொல்றான். இது கேடுகட்ட மாப்பிள்ளையுடைய பதில். அவள் சொல்றாள், இவ்வளவு நேரம் புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தீங்க, நான் ஒரு புத்தகமாக இருந்தா என்னையும் பார்த்திருப்பீங்களே அது பார்க்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாள். இவர் சொல்றாரு, நீ ஒரு டயரியாக இருந்தா ஒவ்வொரு வருஷம் உன்னை மாத்திருப்பேனே. டயரி ஒரே மாதிரி பாதிக்கலாதே, ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒவ்வொரு டயரி. இப்படியான வார்த்தைகள், இப்படியான பேச்சுகள், இப்படியான கவனிப்பற்ற தன்மை இருந்தா வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. இது ஒரு ஷேகு ஒரு கிதாபில் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறான், இப்படி நடந்திருக்கிறது வாழ்க்கையில. கண்ணியமானவர்களே, மனைவியை பத்தி கண்காணிப்பு இல்ல, கவனிப்பு இல்ல, இவர் கேர்லெஸ் ஆக இருக்கிறார். எந்த விதமான பொருட்படுத்தாத நிலையில, கவனையீனமான நிலைமையில அவளோட பேச, அவளை பார்க்க, அவளோட கதைக்க, அவர்கிட்ட உட்கார்ந்து சுக துக்கங்களில பங்கெடுத்துக் கொள்ள இவர் தயார் இல்ல. ஆண்கள், நாங்க என்ன செய்யறோம், அதிகமான நேர காலத்தை அப்படியே ரோட்ல கழிக்கிறோம். ரோட்ல எந்த அளவு ரோட்ல நம்முடைய வாலிப ஸ்ரீதேவிகள் கழிக்கிறாங்கண்டா, திருமணம் முடிச்சு புதியவர்கள், புத்த புதியவர்கள் ரோட்டில் அரட்டை அடிக்கிறாங்க. 12 மணி 1 மணி ரோட்டில் அரட்டை அடிச்சிட்டு அப்படியே நேரா வந்து பெட்ரூம்ல படுக்கிறத வேலை, வேற ஒண்ணும் இல்லை. மனைவியுடைய எதிர்பார்ப்பு, மனைவியுடைய சுக துக்கங்கள், மனைவியுடைய பல ஆசைகள், மனைவியுடைய தேவைகள், இது ஒன்றும் சரியாக இவர்கள் மூலமாக நிறைவேற்றப்படுவதில்லை. அதனால வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அழகான பெண் எடுத்தாலும் நிம்மதி கிடைக்காது. அழகான வீட்டுக்குள்ள ஏசி ரூம்ல தூங்க நினைச்சாலும் நிம்மதி கிடைக்காது. ஏன்? மனைவியுடைய எதிர்பார்ப்பு இவர் என்ன கவனிக்கணும், ஆனா இவருக்கிட்ட கவனிப்பு கிடையாது. கூட்டாளியை கவனிக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறார், தன்னுடைய பிசினஸ், தொடர்புள்ளவர்களை கவனிக்கிறார். ஆனா தன்னுடைய மனைவியை கவனிக்க இவருக்கு நேரம் இல்ல. பகல் முழுக்க ரோட்டில் பாவம். காலையில அதிகாலையில 7 மணி 8 மணி வெளிக்கு போனவரு பகல் சாப்பாடும் இல்ல, பின்னேற டீயும் இல்ல, ஒன்றும் இல்ல. இரவைக்கு வாரார், அதுவும் இரவையில தாமதிச்சு வாரார், ரொம்ப லேட்டாகி வாரார். வந்த என்ன கவனிக்கிறது? மனைவிட நோயை பார்க்க இயலாது, மனைவிட சுகத்தை பார்க்க இயலாது, மனைவிட தேவையை பார்க்க இயலாது, மனைவிட வேலையை பார்க்க இயலாது, ஒன்றுமே கவனிக்க மாட்டாரு. எனவே அந்த பெண் உணர்கிறாள், இவர் கவனிப்பற்ற ஒரு கணவன். ஆகவே அந்த பெண்ணுடைய சிந்தனைகள், அந்த பெண்ணுடைய யோசனைகள் வேற வேற வழியில திரும்ப ஆரம்பிக்குது. எந்த அளவண்டா வேற கணவன் மாதிரி தேடக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த கணவனுடைய கவனிப்பு அற்ற நிலை. ஒரு பாவியாக அந்த பெண்ணை மாற்றி விடுகிறார். மூணாவதாக பாராட்டு. இன்னைக்கு நாங்க உலகத்துல யார் யாரையோ எல்லாம் பாராட்டுறோம். கிரிக்கெட் பிளேயரை பாராட்டுறோம், சினிமா நடிகைகள் நடிகர்களை பாராட்டுறோம், பிசினஸ் மேனை பாராட்டுறோம், படிப்பாளி அறிவாளி என்று நினைச்சுக்கொண்டு பல பேரை பாராட்டுறோம், பெரிய பெரிய பணக்காரர்களை பாராட்டுறோம், ஹோட்டல்ல சமைக்கப்பட்ட சாப்பாடுகளை பாராட்டுகிறோம். எப்பயாவது நம்முடைய நாவுகளால என்னுடைய மனைவி நன்றாக சமைச்சிருக்கிறார், மாஷா அல்லாஹ் என்னுடைய மனைவியுடைய இந்த உணவு பண்டங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஒரு வார்த்தை நம்மளால சொல்லப்பட்டா அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விஷயம்தான். அதுக்கு நேர் மாத்தமாக இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? உப்பு கூடினால், உப்பு குறைந்தால், உரைப்பு கூடினால், உரைப்பு குறைந்தால், அல்லது ஏதாவது வளைவாக கோணலாக கொஞ்சம் முன்பின்னாக இருந்தால் அதுக்கு ஏசக்கூடிய, அதுக்கு திட்டக்கூடிய, அதுக்கு பதுவா செய்யக்கூடிய, அதுக்கு முகத்திலே பாய்ந்து விழக்கூடிய, அதற்காக வேண்டி கன்னத்தில் கைகளை தூக்கி அறையக்கூடிய நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு நாம் இன்றைக்கு புகழ்ந்திருக்கிறோமா மனைவிமார்களே? சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு பெண்களும் இதை முக்கியமா எதிர்பார்க்கிறாங்க. என்னுடைய கணவர் என்ன பாராட்டும், என்னுடைய கணவர் என்ன மதிக்கணும், என்ன பாராட்டணும், என்ன புகழணும். பொதுவாக மனிதனுடைய இயல்பாக அல்லாஹு தஆலா இதை வைத்திருக்கிறான். ஒரு நல்ல காரியத்தை செஞ்சா நாங்க அவரை புகழணும். புகழ்ந்தா ஒரு சந்தோஷம், புகழ்ந்தா ஒரு மகிழ்ச்சி. அந்த புகழினூடாக அவர் இன்னும் முன்னேறுவதற்கு சான்ஸ், வழிமுறைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டாக்குறான். இது மனிதனுடைய இயல்புதான். மனைவிமார்கள், பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் கூட புகழ விரும்புறாங்க. நாம ஏதாவது ஒன்று செஞ்சா நம்மள குடும்பம் புகழணும், சமூகம் பாராட்டணும். இப்படியாக எல்லோருடைய கல்விகளையும் இந்த சிவத்து காணப்படுது. இது பெண்கள்கிட்ட அதிகமா இருக்கு. இந்த தன்மை பெண்களுடைய வாழ்க்கையில் அதிகமா இருக்குது. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவன் மூலமாக எனக்கு பாராட்டு கிடைக்கணுமே, எனக்கு புகழ் கிடைக்கணுமே, என்னுடைய செயலை அவர் மெச்சோனுமே, மதிக்கணுமே என்று ஆசைப்படுறாங்க. இந்த நேரத்தில் நாங்க அவர்களை புகழ்வதன் மூலமாக அந்த அந்த மனைவி திருப்தி அடைகிறாள். அந்த மனைவி மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும். இந்த மூன்று விடயத்துல எப்போ ஒரு ஆண் குறை செய்ய ஆரம்பிக்கிறாரோ, பாதுகாப்புல, கவனிப்புல, பாராட்டுல, இந்த மூணுலையும் எப்ப நாம குறை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அலட்சிய போக்கில நடக்க ஆரம்பிக்கிறோமோ, சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில நிம்மதிக்கு மாற்றமாக, சந்தோஷத்துக்கு மாற்றமாக, கவலையும் கண்ணீரும் பிரச்சனையும் உள்ள குடும்பமாகத்தான் அது உலகத்துல வாழ முடியும் என்பதில எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போல நாம ஆண்களாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாத சில முக்கியமான, அதாவது வாழ்க்கையில இருக்கவே கூடாது ஆனா பொதுவாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆண்களுடைய வாழ்க்கையில பொதுவாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை இங்க ஞாபகப்படுத்துறோம். இந்த விஷயங்கள் நம்முடைய யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ இதை நாங்க கலட்டி வெளியில வச்சிடணும், அதை இல்லாமலாக்கி கொள்ள வேண்டும். அதுல முதலாவதாக நேரத்தோட பேசப்பட்ட அந்த கவனிப்புல சேர்ந்ததுதான் மனைவியை நாங்க கண்டுகொள்ளாம இருக்கிறது. எதை செஞ்சாலும் கவனிக்கிறது இல்ல, கண்டுகொள்ளாம இருக்கிறது. நாங்க மனைவியை கவனிக்காம இருக்கிறது இது பொல்லாத பாவத்தில் ஒன்று. இத உலமாக்கள், ஷேகுமார்கள் கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. மனைவியை கவனிக்காமல் இருப்பதனால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாக மாட்டாது, மகிழ்ச்சி உண்டாக மாட்டாது. எந்த மனைவிய சந்தோஷத்துக்காக வீட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறோமோ அந்த மனைவி மூலமாக சந்தோஷம் கிடைக்காது என்று கிதாபுகள் எழுதியிருக்கிறோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு பரவலாக அதிகமாக உள்ள விடயம் தான் தலாக் மிரட்டல். எடுத்ததுக்கெல்லாம் தலாக்கு, என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் மனைவியிட்டிருந்து பிடி இல்லாத விருப்பம் இல்லாத ஏதாவது சப்ஜெக்ட் வந்தா இவர் சொல்றது என்ன, தலாக். தலாக் என்பது நல்ல வார்த்தை அல்ல, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு வெறுப்பான வார்த்தை, அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு தலாக் கண்டா எங்களுக்கு சும்மா தேங்கா மாங்கா மாதிரி சிம்பிளா போயிட்டு, சிம்பிளா போயிட்டு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு தலாக் அல்ல. குடும்பத்துல பிரச்சனை வரும், மனைவி நல்லது செஞ்சா எப்படி நாங்க கபூல் செய்யறோமோ இது மாதிரி மனைவிட்டு இருந்து தீமை வந்தா கெடுதிகள் வந்தா பொறுத்து சகித்து கொண்டு கபூல் செய்வதும் நம்முடைய பொறுப்பு. நல்லதை மட்டும்தான் கபூல் செய்யுது, ஆனா நல்லது கொண்டு பேசவும் மாட்டோம். தீமை வந்தா கெடுதி வந்தா அல்லாஹு அக்பர் இவருடைய நாவ பாக்கலாது, எப்படியெல்லாம் சொல்லறோம், எப்படியெல்லாம் சுத்தும். கண்ணியமானவர்களே, இவ்வளவு மோசமானவர்களாக நாம குடும்பத்தில் வாழக்கூடாது. எனவே தலாக் மிரட்டல் என்பது வாழ்க்கையில நிம்மதியை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இஸ்லாத்துல பெண்களை திருத்தறதுக்கு பலவிதமான வழிமுறை இருக்குது. ஒரு ஆண் சொல்லுது, அல்லாஹ் பேசுறான், முதலாவது வழி நசீஹத்து, புத்தி சொல்லுங்க, அழகா பயான் பண்ணுங்க, அந்த பெண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க, உபதேசம் செய்யுங்க, அதனால திருத்த பாருங்க. அது இல்லையா ஹிஜ்ரத்து, அந்த பெண்ணை ஒதுக்கி போடுங்க. குர்ஆன் சொல்லுகிறது, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில இருந்து விரிப்புல இருந்து அந்த பெண்ணை தூரமாக்கிடுங்க. இரண்டாவது நடவடிக்கை, அதுவும் சரிவர இல்லையா. மூணாவது, அந்த பெண்களுக்கு அடிக்கலாம், காயத்தை ஏற்படுத்தாத அடிகளாக, கன்னத்தை முகத்தை தவிர்த்து கொண்டு முதுகு போன்ற இடங்களில சாதாரணமாக அடிக்கலாம் அந்த பெண்ணை, அந்த பெண்ணை திருத்துவதற்காக. ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லையதிரிபல் கியார் அவுகமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம், நல்லவர்கள் ஒருபோதும் அடிக்க மாட்டார்கள். எனவே எடுத்ததுக்கெல்லாம் தலாக் சொல்லக்கூடிய நாவுகள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது, வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்காது. இவர் நினைக்கிறாரு, இப்படி மனைவியை பயமுறுத்தி நான் நிம்மதி அடையலாம் என்று, மௌத்து வரைக்கும் நிம்மதி கிடைக்காது. எனவே அதிலேயே இந்த நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளணும். மூணாவதாக, இரண்டாம் திருமண மிரட்டல், செகண்ட் வைஃப். நீங்க மட்டும் ஆள், உங்களை விட்டுட்டு வேறொன்னு எடுப்பேன், எனக்கு பொன்தாரத்துக்கு ஆள் இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையை கழிக்கணும், ரொம்ப கவனமாயிருங்க, ரொம்ப யோசனையாயிருங்க, ரெண்டாவத கொண்டுவேன், ரெண்டாவது எங்க கொண்டு வரது, ஒன்னாவத கட்டி காக்கவே இடுப்புல சீவன் இல்லாதவருக்கு ரெண்டாவது யாரு கொடுக்க போறாங்க, ரெண்டாவது எங்கால கிடைக்க போகுது. அதனால ரொம்ப கவனமாக பேசணும், அளந்து பேசணும், நிதானமா பேசணும். செகண்ட் மெரிட், இத நாங்க சும்மா ரொம்ப லேசா பேசுறோம், அந்த பெண்ணுடைய உள்ளம் உடைந்தால் அவள் மூலமாக மௌத்து வரைக்கும் நிம்மதி கிடைக்காது, மௌத்து வரைக்கும் நிம்மதி கிடைக்காது. அதனால இரண்டாம் திருமண மிரட்டல் இதை விட்டு போடணும். அடுத்ததாக, அவமரியாதையாக அந்த பெண்களோட நடக்குது, பெண்களை மதிக்கிற இல்ல. மனைவி தானே, சில பேர் பெருமையா பேசுறான், சில பேர் பெருமையா பேசுறான், என்ன பேசுறான், நான் அவளை கணக்கெடுக்கிறே, ஏண்ட பொண்டாட்டிதான், ஏண்ட மனைவிதான், நான் அவளை கணக்கெடுக்கிறே என்று பேசுறவனுக்கு இஸ்லாம் இல்ல, அவன்கிட்ட மார்க்கம் இல்ல, அவன்கிட்ட ஷரியத் இல்ல, அவனுக்கு ஷரியத் தெரியாது, மார்க்கம் தெரியாது. எங்கட பாசையில சொன்னா அவன் உண்மையில ஒரு மோடையன் அப்படி பேசுறவன். மனைவியை மதிக்கல, நீ யார மதிக்க போறாய், நீ யார மதிக்க போறாய், உனக்காக, உன்னுடைய பிள்ளைக்காக, உன்னுடைய தேவைக்காக தன்னுடைய எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு உனக்காக அர்ப்பணம் செய்ய போறவன நீ மதிக்கவில்லை என்றால் யார் மதிப்பான், ரோட்ல போறவன மதிப்பான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவிமார்களை அவமரியாதை செய்யக்கூடாது. அடுத்ததாக, மனைவிக்கு கட்டுப்பாடு, தனக்கு சுதந்திரம். இவரு ஃப்ரீடம் பேர்ட், சுதந்திர பறவை மாதிரி, இவர் எல்லா வேலையும் செய்வாரு, இவர் எல்லா இடத்துக்கு போவாரு, எல்லா ஜாதி கேமும் இவர் காட்டுவாரு. மனைவிய சொல்லி வச்சிருக்குது, உம்மாட்ட போக கூடாது, பாப்பாட்ட போக கூடாது, நானாவோட பேசக்கூடாது, தங்கையோட பேசக்கூடாது, போன் எடுக்க கூடாது, வெளியில வரக்கூடாது. நாலு தாப்பைக்குள்ள அப்படி இருந்து மௌத்தாகு. இவன் ஆம்பளையா, இவன் கணவனா, மனைவிக்கு முன்னால் இருந்து கொண்டு ஒன்றுக்கு பத்து கோல் எடுக்கிறாரு வாப்பாக்கு, உம்மாக்கு. ஆனா மனைவிக்கு அனுமதி இல்லை, போன் தொடக்கூடாது, கோல் எடுக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. மேலானவர்களே, எவ்வளவு பெரிய அநியாயக்கார மாப்பிள்ள, எவ்வளவு பெரிய அநியாயக்கார கணவன். தனக்கு சுதந்திரம், மனைவிக்கு கட்டுப்பாடு, அப்படி ஒன்று இல்லை இஸ்லாத்துல. இஸ்லாத்துல எல்லாருக்கும் சுதந்திரம், எல்லாருக்கும் கட்டுப்பாடு, ஒரே மாதிரி தான் இஸ்லாம். அதனால மனைவிக்குள்ள கட்டுப்பாடு தான் தனக்கும் இருக்குது, அதை நினைக்கணும். அடுத்ததாக மனைவிமார்களை பார்த்து குறை சொல்லக்கூடாது. உம்மாக்கு முன்னால, பாப்பாக்கு முன்னால, அவங்களோட உமா பாப்பாக்கு முன்னால, மாமா மாமிய வச்சுக்கொண்டு இவளை முடிச்சத்திலேருந்து பட்டு மாறுறேன், தெரியாம எடுத்துட்டேன், தெரியாம எடுத்தா விட்டு போட, ஏன் தெரியாம எடுத்தா, தெரிஞ்சு கொண்டு எடுத்துக்கணும். அதுலயும் உனக்கு ஒரு ஒரு கவனையினமா, குறைபாடா, ஏன் தெரியாம எடுத்த, தெரியாம யார் எடுக்க சொன்ன உடனே, தெரிஞ்சுதான் எடுக்க சொல்லுது இஸ்லாம், தெரிஞ்சுதான் செலக்ஷன் பண்ண சொல்லுது. அதனால இவர் குறை பேசுறது, மற்றவர்களுக்கு முன்னால் இருந்து கொண்டு மனைவிமார்களை குறை பேசுறது, இதனால வீட்டுக்குள்ள நிம்மதி உண்டாகாது, அந்த கணவன் மனைவியோட வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது. அடுத்ததாக மூன்றாவது நபருக்காக வேண்டி மனைவியோட சண்டை போடுறது, அதாவது உம்மாவுக்காக, வாப்பாவுக்காக, மாமாவுக்காக, மாமிக்காக, அல்லது நண்பர்களுக்காக, இப்படியாக மனைவியோட எந்த நேரமும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறது, இதனால வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அடுத்தது பழி சுமத்த கூடாது, எந்த காரணம் கொண்டும் மனைவி மீது பழி சுமத்த கூடாது, பொய்ப்பழிய இட்டுக்கட்ட சந்தேகத்தை உண்டாக்க கூடாது. இப்படி நடந்தால் இந்த குடும்ப வாழ்க்கை பிரிந்து விடும். எத்தனையோ குடும்பம் பிரிந்த வரலாறு நமக்கெல்லாம் அதிகமா தெரியும். கடைசியாக மனைவியோட உறவினர்களை ஒதுக்க கூடாது. திருமணம் முடிச்சோம், பொண்ணை மட்டும்தான் எடுத்தோம், நாங்க பொண்ணு எடுக்கிறல்ல, நாங்க வீடு எடுக்கிறேன், நகை எடுக்கிறேன், வாகனம் எடுக்கிறேன், கடை எடுக்கிறேன், காணி பூமி எடுக்கிறது, அது வேற தலைப்பு, அது அப்படியே வச்சுக்கொள்ளும். ஆனாலும் பெண்ணுடைய அந்த அந்த குடும்பத்தை நாங்க உறவினர்களை ஒதுக்கிவிடக் கூடாது. இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக ஒரு கணவன் நடந்தால், ஒரு மாப்பிள்ளை நடந்தால், அந்த குடும்ப வாழ்க்கை ஏழையாக ஓல குடிசையில வாழ்ந்தாலும் அல்லாஹ் பெரிய நிம்மதி சந்தோஷத்தை உண்டாக்குவான். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை தருவானாக, ரஹமத்து செய்வானாக, பரக்கத்து செய்வானாக, சாலிஹான ஆண்களை, சாலிஹான பெண்களை தெரிவு செய்து அல்லாஹ் ஜோடமைத்து கொடுப்பானாக. உலகத்திலும் ஆகரத்திலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ அருள் புரிவானாக. ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நலவுகளை கேட்டார்களோ எங்களுக்கும் பூரா உம்மத்துக்கும் யா அல்லாஹ் தருவாயாக. என்னென்ன கருதிகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை கருதிகளை விட்டு எங்களையும் பூரா உம்மத்தையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய எல்லா ஹலாலான துஆக்களையும் கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.